அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 15:7-8 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இது ஜபத்தை குறித்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இதற்கான நிபந்தனையை கவனியுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன? அவருக்கு நாம் பரிபூரணமாய் கீழ்ப்படிந்திருப்பது. அப்பொழுது நம்முடைய ஜபம் பலனளிக்கும் ஜபமாயிருக்கும். நாம் அவரில் நிலைத்திருப்பதற்கும் ஜபிப்பதற்கும் நோக்கம் பிதாவுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் என்பதாய் இருக்க வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே சுயநலமான ஜபங்களுக்கு அங்கே இடமில்லை. இங்கே நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை. ஆம், நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது தேவனுடைய நாமும் மகிமைப்படும். அதே வேளையிலே நாம் கனியற்றவர்களாய், அன்பு சந்தோஷம் சமாதானம் இல்லாதவர்களாய் உலக மக்களுக்கு காணப்படும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். யோவான் 15 அதிகாரம் 9-11 வசனங்கள் வரை பாருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்திலே நாம் நிறைவான சந்தோஷம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனிகளிலே ஒன்று சந்தோஷம். சிலர் தங்களுடைய கரங்களிலே எப்பொழுதும் வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்களாயிருந்தாலும் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு வாழ்கிறவர்கள் உண்டு. கனி கொடுக்கும் வாழ்க்கை உள்ள கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷம் நிறைவானதாயிருக்கும். வேதாராய்ச்சிக்கு செல்லும் பொழுதும் சந்தோஷம் இருக்கும். தேவனுடைய பணியிலே ஈடுபடுவதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆம், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கும் ஒரு வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யோவான் 15:12 வசனம், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது விசுவாசிகளோடு அவர் பேசும் வார்த்தைகள். விசுவாசிகள் அவர் நம்மை நேசிப்பது போல ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டுமாம். ஆனால் இன்றைக்கு வேதனைக்குரிய காரியம் என்ன? பல திருச்சபைகளிலே பிளவு ஏற்பட்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுவதும் ஒருவரை குறித்து ஒருவர் குறைவாய் பேசுவதுமாய் இருக்கிறார்கள். இதன் பொருள் என்ன? அங்கே ஆவியின் கனி இல்லை, அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய கனி இல்லை. ஒரு மனிதன் வேதவசனத்தை கற்றுக்கொண்டே இருந்தாலும் தேவனுடைய கற்பனைகளை அவன் புறக்கணிக்க முடியும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் பொழுது அது நம்மை உயர்வான ஒரு இடத்திலே வைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அன்பை கொடுக்க முடியும். யோவான் 15:13 வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அருமையானவர்களே, இது அன்பின் உச்சகட்டத்தின் பரீட்சையாய் இருக்கிறது. வசனம் 14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். வாழ முடிந்தால் வாழ்வோம், வாழ முடியாவிட்டால் பரவாயில்லை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அவர் நமக்கு கொடுத்திருக்கும் கற்பனைகளை நாம் கைக்கொள்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய கட்டளைகள் மிக தெளிவானதாக இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாயிருப்பீர்கள். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நாம் அவருக்கு கீழ்ப்படிய அவர் கேட்கிறார். அவர் நமக்காக மரித்தபடியினாலே அவர் நம்முடைய நண்பராயிருக்கிறார். நாமும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது அவருடைய சிநேகிதர்களாயிருக்கிறோம். நாம் அவருக்காக மறிக்க வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. ஒருவர் ஒருமுறை TL மூடி என்ற ஊழியக்காரரிடத்திலே, உங்களுக்கு மறிக்கும் கிருபை இருக்கிறதா என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்பொழுது எனக்கு இல்லை, அவருக்காக நான் மறிக்க வேண்டியது அவசியமானால் அந்த நேரத்திலே அந்த கிருபையையும் அவர் எனக்கு தருவார் என்று கூறினாராம். யோவான் 15:15-16 வசனங்களை பாருங்கள், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நமக்கு அவர் கொடுக்கும் கட்டளைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சிநேகிதராயிருக்கிறோம். இப்பொழுது இங்கே அவர் தம்முடைய இருதயத்தை நமக்கு திறக்கிறார். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாயிருந்ததினாலே தன்னுடைய திட்டத்தை ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இப்பொழுது இயேசு இங்கே சொல்வதென்ன? தேவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். இதைத்தான் ஒரு சிநேகிதர் செய்வார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை பேரிடத்திலே நீங்கள் உங்கள் உள்ளம் திறந்து பேச முடியும்? ஒரு விசுவாசியாக நீங்கள் அவரண்டை சென்று உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் பிரச்சனையை சொல்லி அவரிடத்திலிருந்து புரிந்து கொள்ளுதலையும் உதவியையும் பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறுதான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தெரிந்து கொள்ளுதல் என்னும் சத்தியத்தை அநேகர் விரும்புகிறதில்லை. ஆனால் அது அற்புதமானதும் உண்மையானதுமாயிருக்கிறது. அநேக வேளைகளிலே சில விசுவாசிகள் சோர்ந்து போகும்பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர்தானே என்னை அழைத்தீர், நீர்தானே என்னை தெரிந்து கொண்டீர், நான் உம்முடைய பிள்ளை என்று பேசுவார்கள். டாக்டர் கேம்பல் மார்கன் என்பவர் சொல்லும்பொழுது, அவர் என்னை தெரிந்தெடுத்தார், எனவே நான் அவருக்கு பொறுப்புள்ளவராய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் நம்பிக்கை. இன்னும் சில மணி நேரங்களிலே இந்த சீஷர் கூட்டமானது சிதறப்போகிறது. மெய்ப்பன் சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். ஆடுகள் சிதறடையும். அப்படிப்பட்ட வேளையிலேதான் இயேசு கூறுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தனது பின்னான காலங்களிலே மனமாற்றம் பெற்ற ஒரு பிரசங்கியார் தான் ரட்சிக்கப்படும் முன்னதாக களவு செய்த ஒரு காரியத்தை குறித்து குற்ற உணர்வோடு காணப்பட்டார். அவர் பிரசங்கிக்க தொடங்கிய பிறகு புதிய ஒரு விசுவாசியாயிருந்த நாட்களிலே கூட ஒருமுறை இரவிலே ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு செல்லும் வழியிலே ஒரு கோழியை பார்த்தாராம். அது அவருக்கு ஒரு சோதனையாக இருந்தது. ஆனால் உடனடியாக நின்று, ஆண்டவரே, உமக்கு சொந்தமானது ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறது, நான் அந்த கோழியை சொல்லவில்லை, என்னைத்தான் சொல்கிறேன் என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, தன்னை குறித்தே அவர் அவ்வாறு ஜெபித்திருக்கிறார். இப்படி சோதனை வரும்பொழுது உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது எவ்வளவு அற்புதமான ஒன்றாயிருக்கிறது இல்லையா? அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வெறும் கனிகள் மட்டுமல்ல, நிலைத்திருக்கும் கனிகள் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். இவை எல்லாமே அவருடைய சித்தத்திலே அடங்கியிருக்கிறது. நாம் அவரிலே நிலைத்திருப்போம் என்றால் அவருடைய பெயரிலே நாம் கேட்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளவிடும் ஒரு அளவுகோல் நமது ஜபத்திற்கு கிடைக்கும் பதில்கள். கனி கொடுக்கும் வாழ்க்கையை குறித்து பேசும் இந்த செய்தியின் இறுதியிலே மீண்டுமாக ஒருவரை ஒருவர் நாம் நேசிப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கூறி முடிக்கிறார். யோவான் 15:17, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசிகளுடைய குணமாயிருக்க வேண்டும். அதே நேரம் ஒரு விசுவாசிக்கு உலகத்தோடும் ஒரு உறவு இருக்கிறது. அதை குறித்து அடுத்த வசனத்திலே சொல்கிறார். பாருங்கள், யோவான் 15:18-19, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கவனியுங்கள், நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையானால் என்ன நடக்கும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்கும். ஒரு கிறிஸ்தவன் பெயர் பிரசாபம் அடையும் பொழுது அதுவே இந்த உலகத்திலே கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்கிறான் என்பதை காட்டுகிறதாயிருக்கிறது. ஆம், இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் பெயர் பெற்றவனாயிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விட மேலான பெயர் பெற்றவனாயிருக்க யாருக்கும் உரிமை இல்லை. நீங்கள் பெயர் பிரசாபம் அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்தோடு ஒத்து வாழ்வதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உண்மையான கர்த்தருடைய பிள்ளையை உலகம் நேசிக்காது. நீங்கள் உலகத்திற்கு ஒத்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உலகம் உங்களை நேசிக்கும். இவ்வாறு கூறுவதனாலே வினோதமான ஒருவராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் உலகம் உங்களை பகைக்கும். இது கடினமான ஒன்றுதான். குறிப்பாக பேர் பிரஸ்தாபம் அடைய வேண்டும் என்று விரும்புகிற வாலிபர்களுக்கு இது மிகவும் கஷ்டமானதே. இயேசு என்ன சொல்கிறார் என்பதை நாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆம், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்றால் உலகத்திலே அவர்கள் பெயர் பிரஸ்தாபம் அடைய முடியாது. அருமையானவர்களே, துரதிர்ஷ்டவசமாக ரட்சிப்பின் அருவம் பெறாத சிலர் திருச்சபைகளிலே இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் அவர்களும் உங்களை பகைப்பார்கள். ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய வசனத்திற்கு உண்மை உள்ளவராயிருந்தால் அவரையும் அவர்கள் பகைப்பார்கள். உலகத்திலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். யோவான் 15:20-22 பாருங்கள். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தை நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விட சிறந்தவர்களாய் இருக்க நீங்கள் முயல வேண்டியதில்லை. எஜமானை விட ஊழியன் பெயர் பிரசாபம் அடைய வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் உலகத்துக்கு கொடுத்துக்கொண்டே இருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையிலே இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் பிதாவை அறியார்கள். இரண்டாவதாக, தங்களுடைய பாவம் வெளியாக்கப்பட அவர்கள் விரும்புகிறதில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ஆத்மாவிலே பரலோக வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிறார். இவ்வாறு வெளிச்சத்தில் போகும்பொழுது அங்கே காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. எலிகளும் பாம்புகளும் மூட்டை பூச்சிகளும் பல்லிகளும் வெளிச்சத்தை பகைக்கிறவைகளாயிருக்கிறது. அவைகள் மூளை முடுக்கிற்கு ஓடி செல்கிறது. விளக்கை போட்டவரை அவை பகைக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவை எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் பகைத்தார்கள். அவரை பகைத்ததற்கான காரணம் பாவமான மனிதனுடைய இருதயத்திலே இருக்கிறது. பாருங்கள், யோவான் 15:23, என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். இது மிக முக்கியமான ஒரு வசனம். எங்கேயோ இருக்கிற தேவனை குறித்த எண்ணத்தை அவர்கள் பகைக்கிறதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? ஒரு மனிதன் தன்னை பகைக்கும்பொழுது அவன் பிதாவாகிய தேவனையும் பகைக்கிறான் என்று சொல்கிறார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் பெயர் பிரஸ்தாபம் பெற்றுவிட முடியும். ஆனால் உண்மையான பரீட்சை எப்பொழுது வரும் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் கருத்து என்ன, இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் உறவு என்ன என்று கேட்கும்பொழுதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒருவராக நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் பெயர் பெற்றவராய் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் அவரை பகைக்கிறது. யோவான் 15:24-25 வசனங்கள், வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படியாயிற்று. ஒருவர் தனது புத்தகத்திலே சொல்லும்பொழுது, தேவன் மனிதனை தனது சாயலிலே படைத்தார், இன்று மனிதன் தேவனை தனது சாயலிலே படைக்கிறான் என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தையே அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரே இந்த உலகத்தை ஆண்டு நடத்தி வருகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சங்கீதத்தின் தீர்க்க தரிசனமான வார்த்தையின் நிறைவேறுதலாக இதை சொல்கிறார். சங்கீதம் 35:19 சங்கீதம் 69:4 இதே கருத்தை நாம் பார்க்கலாம். காரணமில்லாமல் அவரை பகைத்தார்கள் என்று கூறுகிறார். ஏன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள் என்றால், ஒரு வேத புஸ்தகம் சொல்லாத மாயையான தெய்வத்தை தங்களுக்கு உண்டு பண்ணிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார்கள். யோவான் 15:26-27 வசனங்கள், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றர்வாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகர்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையான ஒருவராய் உங்களுக்கு காணப்படுவார் என்றால் அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைதான். கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறாரா இல்லையா என்பதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை நடப்பிக்கிறாரா இல்லையா என்பதை சொல்லிவிடலாம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிக உண்மை உள்ளவராக காணப்படவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாய் கேளுங்கள். நம்முடைய இருதயத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மையை உணர்ந்தவர்களாய், அறிந்தவர்களாய், அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் தனக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி கூறுகிறார். அவர்கள் அதை செய்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்ன சாட்சியை தான் நாம் கற்று வருகிறோம். அப்போஸ்தலர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சாட்சியை சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்களே ஆரம்பம் முதல் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதனாலே அவருக்கு சாட்சிகளாயிருக்க அழைக்கப்படுகிறோம். கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்முடைய ஜபம் கேட்கப்படும். நம்முடைய சந்தோஷம் நிறைவானதாயிருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறபடினாலே அவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நாமும் அவருடைய உண்மையான சிநேகிதர்களாய் இருக்க வேண்டுமென்றால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது உலகம் நம்மை பகைக்கலாம், ஆனால் நாம் அவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி அவருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின் மையத்திலே வாழும்பொழுது நாம் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். யோவான் 16 கடந்து செல்வோம். இந்த 16 வரும் செய்தியோடு மேல் வீட்டறையின் செய்தி கொத்து முடிவடைகிறது. கடந்த அதிகாரத்திலே அவருடையவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று அவர் கூறியதை கேட்டீர்கள். இது நம்மையும் பார்த்து கடிந்து கொள்கிற ஒரு செய்தியாயிருக்கிறது. உண்மையில் நாம் நினைப்பது போல அத்தனை வசீகரிக்கப்படுகிறவர்களாக இல்லை. நமக்கு இயற்கைக்கு மேலான ஒரு கிருபை இருக்கும் பொழுதுதான் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க முடியும். அடுத்ததாக நாம் அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தும் பொழுது நம்மை இந்த உலகம் பகைக்கும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து அவர் சொல்வது என்ன? அவர் வராதிருந்தால் பாவம் என்றால் என்ன என்பதை சீஷர்கள் அறியாமல் இருப்பார்கள் என்கிறார். இவ்வாறு கூறுவதனாலே அவர்களுக்கு பாவம் இருக்காது என்பதல்ல, இயேசு கிறிஸ்து வந்தபடினாலே மகிமையின் கர்த்தரையும் இயேசு கிறிஸ்துவையும் புறக்கணிப்பது பாவத்தோடு ஒப்பிடும் பொழுது பாவம் ஒன்றுமில்லாததாகிறது என்கிறார். பரலோகத்திலே பல வகையான வெகுமதிகள் நமக்கு கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, நரகத்திலேயும் தண்டனைகளிலேயும் வித்தியாசமான அளவு தண்டனைகள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே இருந்து அவருக்கு முதுகு காட்டிய யூதாஸ் காரியத்துக்கும் இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டும் தனது முதுகை அவருக்கு திருப்புகிறவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் அவரை புறக்கணிப்பதே. இதை குறித்து 16 அதிகாரத்திலே அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமது ஜபத்தை கேட்கிறார். நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரிலே நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம். நாம் அவரிலே நிலைத்திருந்தால் நம்முடைய சந்தோஷம் நிறைவானதாயிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு உண்மையானதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. நீர் எங்களை சிநேகிதர் என்று அழைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எப்பொழுதும் எங்கள் உள்ளம் உமக்கு முன்பாக திறந்திருக்கும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்ற உணர்வோடு கூட நாங்கள் உண்மையிலேயும் உம்முடைய வார்த்தைகள் எங்களிலேயும் நிலைத்திருக்கும் ஒரு வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் எது அத்தியாவசியமான தேவையா இருக்கிறதோ அந்த தேவையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்களால் முடியாது இயலாது என்று எண்ணும் காரியங்களிலேயும் கர்த்தர் அவர்களுக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். சுகவீனமாயிருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கும், பாவ சோதனைகளிலே பாடுபடுகிறவர்களுக்கு அற்புதமான விடுதலையையும் உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையையும் தாரும். உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்மை நேசிக்கிற அன்பிலே அவர்கள் பெருகவும் தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு 10:27.